நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி. நேயர்களே, பருத்தியில் தரமான விதை உற்பத்திக்கான தொழில்நுட்பங்கள் குறித்து நமக்கு கூறுவதற்காக வந்திருக்கின்றார் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விதைநுட்ப அறிவியல் துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் கவிதா அவர்கள். என்ன சொல்கிறார் என்று கேட்போமா?
விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்ப இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம பருத்தியில தரமான விதை உற்பத்தி எப்படி செய்யறது அப்படிங்கறத பத்தின தொழில்நுட்பங்கள் பற்றி நம்ம கொஞ்சம் விளக்கமா இன்னைக்கு பாக்கலாம். பருத்தி வந்து இந்தியாவோட மிக முக்கியமான பணப்பயிர்கள்ல இதுவும் ஒண்ணு. அதுவும் இல்லாம பருத்தி வந்து நமக்கு அந்நிய செலவாணியை நம் நாட்டுக்கு ஈட்டி தருகிறது. சரிங்களா? இப்ப உலக அளவுல வந்து பார்த்தோம்னா, பருத்தி பயிரிடப்படும் பரப்பளவுல இந்தியா வந்து முதலிடம் பெற்றிருந்த போதிலும் உற்பத்தியில வந்து பார்த்தா நம்ம 5வது இடத்துல தான் இருக்கோம். இதுக்கு வந்துட்டு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம தரமான விதைய விதைப்பிற்கு பயன்படுத்தாதது ஒரு மிக முக்கியமான காரணமா வந்துட்டு கருதப்படுது. ஏன்னா இப்ப நம்ம வந்து ஒரு ஒரு முறையும் பார்த்தோம்னா, முந்தைய பருவத்துல அறுவடை செய்து பிரித்தெடுத்து நம்ம விதையா வைத்திருக்கிற அந்த பருத்தி விதைகளை தான் விதைப்புக்கு வந்துட்டு உபயோகப்படுத்தி வருகிறோம். இந்த விதைகள் வந்துட்டு தரமானதா இருக்கா இல்லையா அப்படிங்கறது நமக்கு தெரியாது. இப்ப வந்து ஒரு வருஷத்துக்கு மேல சேமித்து வைக்கப்பட்ட விதைகளை வந்து உபயோகிக்கும் போது அதோட முளைப்பு திறன் வந்துட்டு குறைவா இருக்கும். முளைப்பு திறன் குறைவா இருக்கிறதுனால நமக்கு தேவையான அளவு பயிர்களின் எண்ணிக்கை வந்துட்டு பராமரிக்க முடியாது வயல்கள்ல. அதனால பார்த்தோம்னா பயிரோட வளர்ச்சி வந்துட்டு சீராக இருக்காது. கடைசியா மகசூல் வந்துட்டு அதிக அளவு பெருமளவு குறைந்துருது. இதனால நமக்கு கிடைக்கிற வருமானமும் குறைய ஆரம்பிக்குது. இது மட்டும் இல்லாம நம்ம பயன்படுத்துற விதையோட இன தூய்மையை பற்றி தெரிஞ்சிருக்கிறதும் மிக முக்கியமான ஒண்ணு. இப்ப வந்து விவசாயிகளுக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்தோம்னா, தரமான விதைகள் தகுந்த நேரத்துக்கு சரியான விலையில தேவையான அளவு கிடைக்காதது வந்து மிக முக்கியமான பிரச்சனையா இருக்கு. இதனால விவசாயிகள் வந்துட்டு அவங்களே விதை உற்பத்தி செய்யறதுனால என்ன நன்மைன்னு பார்த்தோம்னா, அவர்களுக்கு தேவையான தரமான விதைகள் அவங்களும் பயன்படுத்துறதோட மட்டும் இல்லாம மற்ற அருகிலுள்ள விவசாயிகளுக்கும் வந்து அந்த உற்பத்தி செய்து வைத்திருக்கிற தரமான விதைய கொடுத்து அதிக லாபம் பெறலாம். இது வந்து மிக முக்கியமான ஒன்று, அதாவது விவசாயிகளுடைய பார்வையிலிருந்து பார்த்தோம்னா. அது இல்லாம இப்ப பயிர்கள்ல வந்துட்டு ரகத்தை காட்டிலும் வீரிய ஒட்டு ரகத்தை வந்து பயன்படுத்தினோம்னா அதிக மகசூல் வந்து விவசாய பெருமக்களுக்கு கிடைக்கும். இந்த வீரிய ஒட்டு விதையோட விலைய வந்து பார்த்தோம்னா, அதாவது ரகத்தோட கம்பேர் பண்ணும் பொழுது இதோட விலை வந்துட்டு அதிகம். அதனால விவசாயிகள் ரகம் மற்றும் வீரிய ஒட்டு ரகத்துல வந்து விதை உற்பத்தி செய்து அவர்களும் பயன்படுத்தி மற்ற விவசாயிகளுக்கும் அளித்து அதிக லாபம் பெறலாம். இப்ப வந்து பார்த்தோம்னா, நம்ம இந்த தரமான விதை உற்பத்தி பண்றதுல என்னென்ன மிக முக்கியமான தொழில்நுட்பங்கள் விவசாயிகள் கடைபிடிக்கணும் அப்படிங்கறத பத்தி நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம். விதை உற்பத்தியில முதலாவதா வந்து நம்ம கவனம் கொள்ள வேண்டியது நிலத்தேர்வு. நம்ம விதை உற்பத்திக்கு பயன்படுத்த போற நிலம் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத பார்க்கலாம். நம்ம நிலத்தை வந்து தேர்வு செய்யும் போது, இதுக்கு முந்தைய பருவத்துல வந்து பாத்தீங்கன்னா, வேறு ரக, அதாவது நம்ம என்ன ரகத்துல விதை உற்பத்தி பண்றோமோ அது இல்லாம வேறு ரகம் வந்து பயிரிடப்பட்டிருக்க கூடாது. அது போல உள்ள நிலமா வந்து நம்ம தேர்ந்தெடுக்கணும். இந்த மாதிரி தேர்வு செய்தனால என்ன நன்மைன்னு பார்த்தோம்னா, தானாக முளைத்த பயிர்களால் ஏற்படுற இனக்கலப்பை வந்து நம்ம தடுக்கலாம். அதனால வந்து பாத்தீங்கன்னா, நிலத்தை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கும் பொழுது ஏற்கனவே பருத்தி பயிர் செய்யாத நிலமா இருக்கணும். அப்படி ஒருவேளை பருத்தி பயிர் செய்த நிலமா இருந்தால் அதை வந்து நீர் பாய்ச்சிட்டு அதுல புதைந்துள்ள விதைகளை வந்து நம்ம முளைக்க வைக்கணும் முதல்ல. அப்ப ஒரு வாரம் கழிச்சு பார்த்தோம்னா அந்த விதைகள் அனைத்தும் முளைத்திருக்கும். அதுக்கு பின்னாடி நம்ம ஒரு வாரம் கழித்து, அதாவது விதை முளைத்து வந்த பிறகு உழுது விடுவதனால என்னாகும்னு பாத்தீங்கன்னா, மற்ற ரக பருத்தி செடிகள் முளைத்திருந்ததை வந்து நம்ம அழிச்சிடலாம். இது ஒண்ணு. அது மட்டும் இல்லாம நம்ம தேர்ந்தெடுக்கிற நிலம் வந்து நல்ல வடிகால் வசதி மற்றும் நல்ல மண் வளம் கொண்ட நிலமா வந்து நம்ம தேர்ந்தெடுக்கிறது மூலமா நம்ம நல்ல அதிகமான முளைப்பு திறன், நல்ல வளமான செடிகள், கடைசியா வந்துட்டு அதிக மகசூல் வந்துட்டு நமக்கு கிடைக்கும். இது வந்து நிலத்தேர்வுல நம்ம கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள். இதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தோம்னா, நிலத்தை தேர்வு செஞ்ச பின்னாடி பயிரோட விலகு தூரம். ஏன்னா நம்ம வந்து இப்போ வந்துட்டு விதை உற்பத்தியை பத்தி நம்ம பாக்குறோம். அப்படிங்கும் போது மற்ற கலப்புகள் எதுவும் ஏற்படக்கூடாது. அதனால வந்து பாத்தீங்கன்னா, பயிர் விலகு தூரம் வந்து மிக முக்கியமான ஒண்ணு. பருத்திய பொறுத்த வரைக்கும் அது வந்து தன் மகரந்த சேர்க்கை மற்றும் அயல் மகரந்த சேர்க்கையுடைய பயிர். அதனால வந்து பாத்தீங்கன்னா, இப்ப சான்று நிலை விதை உற்பத்தி வந்து நம்ம செய்யறோம் அப்படின்னா அதுக்கு வந்து பயிரிடப்படும் அந்த விதை பயிர் வந்து மற்ற ரகங்களிலிருந்து குறைஞ்சது 30 மீட்டர் தூரத்துக்கு வந்து தனிமைப்படுத்தப்பட்டிருக்கணும். அதாவது நம்ம விதை உற்பத்தி செய்யற வயலுக்கும் மற்ற பயிர் உள்ள வயலுக்கும் இடையே 30 மீட்டர் தூரம் வந்து இடைவெளி இருக்கணும். இதுதான் பயிரோட விலகு தூரம் அப்படின்னு சொல்றோம். இதுக்கு அடுத்ததா பார்த்தோம்னா பருவம். பருவத்தை பயிர் செய் அப்படிங்கிற பழமொழியே இருக்கு, நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ நம்ம வந்து முதல்ல தகுந்த பருவத்தை தேர்வு பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பருவத்திற்கேற்ற ரகங்கள் வந்துட்டு நம்ம தேர்வு பண்ணணும். பருத்தியை விளைவிக்கிறதுக்கு பல பருவங்கள் இருந்தாலும் விதை உற்பத்திக்குன்னு பார்த்தீங்கன்னா சரியான பருவத்தை தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப முக்கியம். அப்போதான் நமக்கு தரமான விதை வந்து கிடைக்கும். ஏன் நம்ம சரியான பருவத்தை தேர்ந்தெடுக்கணும்னு பார்த்தோம்னா, விதைகள் வந்துட்டு செடியில முதிர்ச்சி அடையும் போது, அதாவது நம்ம அறுவடை சமயத்துல ரொம்ப குளிர்ந்த மற்றும் உலர்ந்த தட்பவெப்பம் இருக்கிறது ரொம்ப மிக முக்கியம். அதனாலதான் வந்து நம்ம தகுந்த பருவத்தை தேர்ந்தெடுக்கிறோம். இதே அறுவடை சமயத்துல அதிக மழை அந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்னாகும், முதிர்ச்சி அடைந்த நிலையில இருக்கிற அனைத்துமே வந்துட்டு நமக்கு வீணா போயிடும். அதனால தகுந்த பருவத்தை தேர்ந்தெடுக்கணும். பருத்தி வந்து பாத்தீங்கன்னா விதைக்கிறதுக்கு பிப்ரவரி மார்ச் அல்லது ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த பருவங்கள் வந்து மிக ஏற்ற பருவங்கள். இப்ப நிலத்தை தேர்வு பண்ணியாச்சு, பருவத்தை வந்து நம்ம தேர்வு பண்ணிட்டோம். இதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம எந்த அளவு விதையை பயன்படுத்துறது அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒண்ணு. ஏன்னா அளவுக்கு அதிகமா பயன்படுத்தினாலும் நமக்கு நிலத்துல தேவையான எண்ணிக்கையை விட அதிகளவு செடிகள் இருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நிலத்துல இருக்கிற ஊட்டச்சத்துக்கள் எல்லாம் செடிகளுக்குள்ள போட்டிகள் ஏற்பட்டு தேவையான அளவு கிடைக்காது, மகசூலும் குறையும். குறைவான அளவு விதையை பயன்படுத்தணும்னா தேவையான அளவு செடிகளோட எண்ணிக்கை கிடைக்காது. செடிகளோட எண்ணிக்கை குறைவா இருந்ததுன்னா அதுவும் மகசூல் குறைந்து போறதுக்கு மிக முக்கியமான காரணமா அமைஞ்சிரும். அதனால வந்து பாத்தீங்கன்னா தேவையான அளவு விதையை பயன்படுத்தணும். பருத்தியோட விதை அளவு பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா என்ன ரகத்தை பயன்படுத்துறோம், பஞ்சுடன் கூடிய விதையை பயன்படுத்துறோமா அல்லது பஞ்சு நீக்கப்பட்ட விதைகளை பயன்படுத்துறோமா அப்படிங்கறத பொறுத்து விதையோட அளவு வேறுபடும். உதாரணத்துக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ரகங்களை பொறுத்த வரைக்கும் MCU 5, MCU 7, MCU 9, MCU 11, MCU 12 இந்த மாதிரி ரகங்கள் பயன்படுத்தும் பொழுது பஞ்சு நீக்கிய விதைகள் அப்படின்னா 3 கிலோ வந்து 1 ஏக்கருக்கு போதும். இதுவே பஞ்சு உள்ள விதையை பயன்படுத்தணும்னா 6 கிலோ 1 ஏக்கருக்கு தேவை. இதே போல வீரிய ஒட்டு ரகத்துக்கு வந்து பார்த்தோம்னா, உதாரணத்திற்கு TCHB 213 இது போல உள்ள வீரிய ஒட்டு ரகத்துக்கு 4 கிலோ 1 ஏக்கருக்கு விதையளவு வந்துட்டு தேவைப்படுது, சரிங்களா? இது வந்து நம்ம பருத்தியை விளைவிக்கிறதுக்கு. இதே விதை உற்பத்திக்குன்னு பார்த்தோம்னா, வீரிய ஒட்டு ரக விதை உற்பத்தி செய்வதற்கு ஆண் ரகம் பெண் ரகம் அப்படிங்கிற 2 ரகத்தை நம்ம வயல்ல வந்து, அதாவது விதைச்சு செடிகளை கொண்டு வந்து அதுக்கப்புறம் ஆண் ரகத்துல உள்ள பூல உள்ள மகரந்த தூளை எடுத்து பெண் ரகத்துல உள்ள பூல வந்துட்டு படும்படி செய்வதனாலதான் நம்ம வந்து வீரிய ஒட்டு ரகம் உருவாக்குறோம். இதுக்கு ஆண் மற்றும் பெண் ரகம் அப்படிங்கிற 2 ரகங்கள் வந்துட்டு தேவைப்படுது. இதோட விதையளவு வந்து பார்த்தோம்னா, பஞ்சு நீக்கிய விதைகள்ல ஆண் ரகத்திற்கு 1 கிலோவும் பெண் ரகத்திற்கு 1 கிலோ 600 கிராம் அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு 1 ஏக்கருக்கு விதையளவு தேவைப்படுகிறது. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விதைப்பு இடைவெளி, இதுவும் வந்துட்டு மிக முக்கியமான ஒன்று. அப்போதான் நமக்கு தேவையான அளவு செடிகளோட எண்ணிக்கை வந்துட்டு வயல்ல கிடைக்கும். இப்போ இடைவெளியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ரகங்கள் வந்துட்டு நம்ம வயல்ல வந்து விதைக்கும் பொழுது முன்னாடி சொன்ன அதே ரகங்கள் தான் MCU 5, 9, 11, அதுவும் இல்லாமல் SVPR 1, LRA 5166 இந்த மாதிரி ரகங்கள் எல்லாம் வந்து பார்த்தோன்னா இடைவெளி எப்படி இருக்கணும்னா, பாருக்கு பார் 75 சென்டிமீட்டரும் செடிக்கு செடி 30 சென்டிமீட்டர் இடைவெளி இருக்கிற மாதிரி நம்ம விதைப்பு மேற்கொள்ளணும். இதே வந்து பார்த்தீங்கன்னா வீரிய ஒட்டு ரகத்துக்கு சாகுபடி செய்யும் பொழுது, இப்போ ஜெயலட்சுமி, TCHB 213, HB 224 இந்த மாதிரி வீரிய ஒட்டு ரகத்துக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாருக்கு பார் 120 சென்டிமீட்டரும் செடிக்கு செடி 60 சென்டிமீட்டரும் இடைவெளி இருக்கிற மாதிரி விதைப்பின் போது கவனத்தில் வச்சுக்கிட்டு நம்ம வந்து விதைப்பு செய்யணும். நம்ம ரகம் வீரிய ஒட்டு ரகம் ரெண்டுக்கும் வந்துட்டு நம்ம ஒரே இதாக பார்த்துட்டு வரோம். இப்போ வீரிய ஒட்டு ரகம் விதை உற்பத்தி செய்யும்போது பார்த்தீங்கன்னா ஆண் பெண் அப்படிங்கிற 2 ரகத்தை வந்து பயன்படுத்துகிறோம், நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். இப்போ ஆண் செடியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விதைப்பு மேற்கொள்ளும் பொழுது பாருக்கு பார் 60 சென்டிமீட்டரும் செடிக்கு செடி 45 சென்டிமீட்டர் அல்லது பாருக்கு பார் 90 சென்டிமீட்டர் செடிக்கு செடி 60 சென்டிமீட்டர், சரிங்களா? இந்த 2 இடைவெளியில எதை வேணாலும் பயன்படுத்திக்கலாம். இதே பெண் ரகத்தை வந்து நம்ம விதைப்பு செய்யும் பொழுது பாருக்கு பார் 120 சென்டிமீட்டரும் செடிக்கு செடி 60 சென்டிமீட்டரும் இடைவெளி இருக்கிற மாதிரி விதைக்கணும். இது வந்து வீரிய ஒட்டு ரக விதை உற்பத்திக்கு ஆண் பெண் ரகங்களை நம்ம விதைப்பு செய்யும் பொழுது இந்த அளவு இடைவெளியை வந்து நம்ம மேற்கொள்ள வேண்டும், சரிங்களா? இடைவெளி நமக்கு தெரிஞ்சாச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா விதைப்பு எப்படி வந்து நம்ம விதைக்கிறது அப்படிங்கிறது. ரக விதை உற்பத்திக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம அப்படியே வந்து இந்த இடைவெளியில விதைக்க ஆரம்பிச்சிடலாம். இதே வந்து வீரிய ஒட்டு ரகம் விதை உற்பத்தின்னு பார்க்கும் பொழுது ஆண் மற்றும் பெண் விதைகள் வந்து இதில் நம்ம கையாளுறோம். அப்படி இருக்கிறப்ப வீரிய ஒட்டு ரகத்தில் பெண் மற்றும் ஆண் விதைகளை வந்து பார்த்தீங்கன்னா 8:2 அப்படிங்கிற விகிதத்தில் விதைக்கணும். பருத்தி வந்து வீரிய ஒட்டு ரக விதைப்பு மற்ற பயிரில் உள்ள வீரிய ஒட்டு ரகங்களின் வரிசை விகிதத்தை போல இல்லாமல் இது வந்து கொஞ்சம் வந்து மாறுபட்டு இருக்கும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 1 ஏக்கரில் நம்ம வீரிய ஒட்டு விதை உற்பத்தி செய்கிறோம்னா பெண் ரக விதையை வந்துட்டு 80 சென்ட்லேயும் ஆண் ரக விதையை வந்துட்டு 20 சென்ட்லேயும் வந்து நம்ம விதைக்கணும், சரிங்களா? மேலும் இந்த ஆண் பெண் ரகங்களுக்கு இடையே வந்துட்டு 5 மீட்டர் இடைவெளி விட்டு தான் நம்ம விதைக்கணும். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, கலப்பு ஏற்படாமல் வந்து தடுக்கிறதுக்காக. வீரிய ஒட்டு ரக உற்பத்தியில் ஆண் மற்றும் பெண் பூக்கள் வந்துட்டு ஒரே சமயத்தில் பூக்கணும். அப்போ தான் நம்ம ஆண் பூவில் இருக்கிற மகரந்த தூளை எடுத்து பெண் பூவில் நம்ம படுற மாதிரி செய்ய முடியும். அதனால ஆண் மற்றும் பெண் செடியில் வந்து பூக்கிற பருவம் மற்றும் பூக்கிற காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம விதைப்பு தேதியில் வந்து நம்ம மாற்றம் செஞ்சு முன்ன பின்ன அனுசரித்து நம்ம விதைக்கணும். அப்போ தான் ஆண் மற்றும் பெண் செடியில் வந்துட்டு பூக்கள் வந்துட்டு ஒரே சமயத்தில் பூக்கிற மாதிரி செய்ய முடியும், சரிங்களா? இப்போ உதாரணமாக பருத்தியில வீரிய ஒட்டு ரகம் வரலட்சுமிங்கிறது ஒரு வீரிய ஒட்டு ரகம், அதுல வந்து விதை உற்பத்தி பண்றோம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறோம்னா அதுல வந்து பெண் ரகமான லட்சுமி வந்துட்டு 3rd வாரத்துல விதைக்கணும். இதுக்கு பயன்படுத்துகிற ஆண் ரகம் வந்து பாத்தீங்கன்னா SP 289 அப்படிங்கிற ரகம். இந்த ஆண் ரகத்தை வந்துட்டு 3 தவணைகளில் நம்ம விதைக்கணும். அதாவது பெண் ரகத்தை 3rd வாரத்துல விதைச்சிடுறோம், ஆண் ரகத்தை வந்து பாத்தீங்கன்னா 3 தவணையில விதைக்கணும். முதல் தவணை வந்து பெண் ரகத்தை விதைக்கிற சமயத்துல விதைக்கணும், 2nd தவணை பெண் ரகம் விதைச்சதுக்கு 10 நாள் கழித்தும், 3rd தவணை வந்து பெண் ரக விதைப்பிற்கு பின்பு 20 நாள் கழித்தும் வந்து நம்ம விதைக்கணும். அப்படி செய்யறதுனால என்னாகும் பாத்தீங்கன்னா, பெண் செடியில பூ பூத்துட்டு இருக்கிற அந்த டைம் ஃபுல்லா ஆண் செடியிலயும் பூக்கள் பூத்துக்கிட்டு இருக்கும். சோ நம்ம ஆண் செடியில் உள்ள பூவை பயன்படுத்தி பெண் செடியில் உள்ள பூவுக்கு வந்துட்டு நம்ம வீரிய ஒட்டு விதை உற்பத்தி செய்யறதுக்கு அந்த மகரந்த தூளை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். இது வந்து மிக முக்கியமாக கவனத்தில் வச்சிருக்க வேண்டிய ஒன்று. இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விதை நேர்த்தி. விதை நேர்த்திங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒன்று. விவசாயிகள் வந்து பெருமளவு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அவங்க வயலில் அறுவடை முந்தைய பருவத்தில் செய்து வைத்திருக்கிற விதைகளை அப்படியே வந்து விதைக்கிறதுக்காக பயன்படுத்திக்கிறோம். நம்ம விதை நேர்த்தி செய்து விதைக்கிறதுனால என்னாகும்னு பார்த்தீங்கன்னா, விதை வந்து முளைத்து வரும் பொழுது ஏதாவது பூச்சி நோய் தாக்கம், சிலது விதை மூலமாக பரவும், சிலது வயல்களில் உள்ள பூச்சி நோய் தாக்குற கிருமிகள் மூலமாக அந்த முளைத்து வர செடியை வந்து பாதிக்கும். இது போல பூச்சி நோய் தாக்கம் அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா விதை நேர்த்தி கொடுக்கறதுனால நம்ம முளைப்பு திறன் அதிகப்படுத்தலாம், செடியோட வளர்ச்சியை அதிகப்படுத்தி மகசூலை அதிகரிக்கலாம். பருத்தியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா அந்த விதை நேர்த்தியில அமில முறையில் பஞ்சு நீக்கம் செய்தல் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு மிக முக்கியமான விதை நேர்த்தி. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பருத்தி விதையில வந்துட்டு அந்த பஞ்சும் இருக்கும். அப்படி பயன்படுத்தும் பொழுது நம்ம ஒரு விதையிலிருந்து 100 விதையை தனியாக பிரிக்கிறது சுலபம் கிடையாது, கொஞ்சம் கடினம். இதே வந்து அமில முறையில் பஞ்சு நீக்கம் செஞ்சிட்டோன்னா என்னாகும்னா விதைகள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா காப்பி கொட்டை கலரில் இருக்கும், ப்ரௌன் கலரில் இருக்கும். விதைகள் பஞ்செல்லாம் நீக்கப்பட்டு தனித்தனியாக நம்ம விதைகளை வந்து பிரிக்க முடியும். இதுக்கு வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு 1 கிலோ விதையை வந்து நம்ம பஞ்சு நீக்கம் செய்யணும்னா அதுக்கு வந்துட்டு 100 மில்லி லிட்டர் அடர் கந்தக அமிலம் வந்துட்டு நமக்கு தேவைப்படுகிறது. ஒரு உலர்ந்த பிளாஸ்டிக் வாளியில் வந்துட்டு 1 கிலோ பஞ்சு உள்ள விதையை வந்து நம்ம எடுத்துக்கணும். அதுல 100 மில்லிங்கிற அளவு அடர் கந்தக அமிலத்தை ஒரே சீரா நம்ம அதுல வந்து ஊத்தணும். அந்த மாதிரி ஊத்துனதுக்கு பின்னாடி ஒரு குச்சிய எடுத்துட்டு 2-3 நிமிஷம் வந்துட்டு விடாம ஒரே மாதிரியா நல்லா வந்து கலக்கணும். கலக்கும் போது என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, விதைகளின் மேலுள்ள பஞ்சு வந்து நீக்கப்பட்டு விதைகள் வந்து நல்லா காப்பி கொட்ட நேரத்துக்கு வரும். 2-3 நிமிஷம் தான் கலக்கணும், ரொம்ப நேரம் கலக்க கூடாது. அதுக்கு பின்னாடி விதைகளை வந்துட்டு தண்ணீர் விட்டு ஒரு 5 அல்லது 6 முறை வந்து அடர் கந்தக அமிலம் பயன்படுத்தணும் இல்லைங்களா, அது ஃபுல்லா நீங்கிறதுக்காக நம்ம நல்லா 5-6 முறை வந்து நல்லா கழுவணும் தண்ணியை பயன்படுத்தி. கடைசி முறை வந்து கழுவும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா நல்லா விதைய கலக்கிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் விட்டுறணும். அப்ப என்னாகும், கொஞ்சம் விதைகள் வந்துட்டு தண்ணிக்கு மேல மிதந்துட்டு இருக்கும். அந்த விதைகள்லாம் பாத்தீங்கன்னா பொக்கு விதைகளா இருக்கும். பொக்கு விதைகள் அல்லது உடைந்த விதைகள், நல்லா முதிர்ச்சி அடையாத விதைகள், அல்லது பூச்சி தாக்குதலுக்கு ஆளான விதைகள், இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன விதைகள், இதெல்லாம் வெயிட் குறைவா இருக்கிறதுனால தண்ணியோட மேல்பரப்புல மிதந்துகிட்டு இருக்கும். அந்த விதையெல்லாம் நீக்கிட்டு நம்ம அடியில தங்கி இருக்கிற, அதாவது நன்கு முற்றிய தரமான விதைகளை மட்டும் எடுத்து நிழல்ல உலர்த்திட்டு அதுக்கு பின்னாடி வந்துட்டு வெயில உலர்த்தி கடைசியா நமக்கு என்ன கிடைக்கும்னா, இது போல பண்ணும் பொழுது அமில முறையில் பஞ்சு நீக்கப்பட்ட விதைகள் வந்துட்டு கிடைக்கும். இந்த விதையை பயன்படுத்தும் பொழுது பாத்தீங்கன்னா 1 ஏக்கருக்கு பயன்படுத்த வேண்டிய விதையோட அளவும் குறைவு, இதில் வந்து நமக்கு தரமான விதைகள் கிடைக்கும். ஏன்னா நம்ம இதில் வந்து பூச்சி தாக்கிய நல்லா முற்றாத விதைகள், பொக்கு விதைகள், இது எல்லாத்தையும் வந்து நம்ம நீக்கிடுறோம். ஸோ இது வந்து விதை உரை மூலமாக வந்துட்டு பரவக்கூடிய இந்த பூச்சி நோய் தாக்கும் கிருமிகள் இருந்தாலும் அழிக்கப்பட்டு விடும். ஏன்னா நம்ம அமிலத்தை வந்து பயன்படுத்துறதுனால. ஸோ இந்த அமில முறையில் பஞ்சு நீக்கம் செய்தல்ங்கிற விதை நேர்த்தி பருத்தியை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான ஒன்று. இந்த விதை நேர்த்தி செய்கிறதுனால என்ன நன்மைகள்னு பார்த்தோம்னா, விதை மூலம் பரவக்கூடிய நோய் தாக்கும் கிருமிகள் வந்துட்டு அகற்றப்படுகிறது. ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, விதை உரையின் மேல் உள்ள இந்த காய்ப்புழுக்களின் முட்டைகள், புழு மற்றும் கூட்டுப்புழுக்கள் இதெல்லாம் வந்து அழிக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் உடைந்த, முதிராத மற்றும் வற்றி வதங்கிய விதைகள் எல்லாம் வந்து நம்ம இதில் பிரிச்செடுத்துறோம். அடுத்து விதை நேர்த்தி செய்கிறது இது ரொம்ப ஈஸியான முறை, எல்லா விவசாயிகளும் அவங்களே செய்துக்கலாம். முளைப்பு திறனை வந்து இது அதிகரிக்கும். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு விதைத்த விதைகள் எல்லாத்துலேயும் சீரான முளைப்பு திறன் இருக்கும். அதாவது ஒன்று முளைச்சதுக்கு பின்னாடி ஒரு வாரம் கழிச்சு இன்னொன்று முளைக்கிறதோ, ரெண்டு நாள் நாலு நாள் கழிச்சு இல்லாமல் விதைக்கிற விதைகள் அனைத்தும் சீராக முளைக்கும், முளைப்பு திறனும் அதிகமாக இருக்கும். இதெல்லாம் வந்து இந்த விதை நேர்த்தினால கிடைக்கக்கூடிய நன்மைகள். இது வந்து ஒரு வகையான விதை நேர்த்தி. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விதையை கடினப்படுத்துதல் அப்படிங்கிற இன்னொரு விதை நேர்த்தி முறை இருக்கு. இதுக்கு வந்து நம்ம என்ன பண்றோம்னா, 600 மில்லி பொட்டாசியம் குளோரைடு அப்படின்னு ஒரு உப்பு இருக்கு. அதை ஒன்றும் இல்லை, மியூரட் ஆஃப் பொட்டாஸ் பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா உரத்துக்காக, அதுவே கூட நம்ம பயன்படுத்திக்கலாம். 600 மில்லி 2% பொட்டாசியம் குளோரைடு கரைசலில் 6 மணி நேரம் விதைகளை வந்துட்டு ஊற வச்சுட்டு பின்னாடி அந்த தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு நிலையில் உலர்த்திட்டு பின்பு வெயிலில் உலர்த்தி பழைய ஈரப்பதத்துக்கு கொண்டு வந்துடணும். இதுதான் விதையை கடினப்படுத்துதல் அப்படிங்கிற ஒரு விதை நேர்த்தி. இது வந்து இரண்டாவது வகையான ஒரு விதை நேர்த்தி. இந்த விதை நேர்த்தி வந்து செய்யறதுனால வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அதிக அளவு முளைப்பு திறன் கிடைக்கும். அது இல்லாமல் இந்த கடினப்படுத்துதல்னால வறட்சியை தாங்கக்கூடிய சக்தியை வந்துட்டு நம்ம விதைகளுக்கு அளிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தரமான விதையை வந்துட்டு தேர்ந்தெடுத்தல். இதை வந்து நம்ம ஏன் செய்கிறோம் அப்படின்னா, அறுவடையை செய்து 1 வருஷத்துக்கு மேலே நம்ம சேமித்து வைத்திருந்த விதைகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா முளைப்பு திறன் வந்துட்டு குறைஞ்சி போயிருக்கும். நம்ம விதைப்புக்கு பயன்படுத்த போகிற விதைகள் தரமான விதைகளா இல்லையா அப்படின்னு எப்படி உறுதி செஞ்சுக்கலாம்னு பார்த்தோன்னா, பஞ்சு நீக்கிய விதையை வந்துட்டு அதோட அளவிலிருந்து 2 மடங்கு தண்ணீரில் 3 மணி நேரம் வந்துட்டு ஊற வைக்கணும். ஊறிய விதையை வந்துட்டு தண்ணியை வடிச்சுட்டு நிலையில் உலர்த்திட்டு பழைய ஈரப்பதத்துக்கு உலர்த்தின பின்னாடி திருப்பியும் வந்துட்டு தண்ணியில் வந்து ஊற வச்சோன்னா இந்த இறந்த விதைகள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தண்ணியில் வந்து மிதக்கும். இதனால வந்து நமக்கு தெரிஞ்சுக்கலாம் எவ்வளவு சதவீத இறந்த விதைகள் இருக்குது நம்ம பயன்படுத்த போகிற விதையில் அப்படின்ட்டு. அது மாதிரி மிதக்கிற விதைகளை நீக்கிட்டு அடியில் தங்கி இருக்கிற தரமான விதைகளை வந்து நம்ம விதைப்புக்கு பயன்படுத்தலாம். இந்த மாதிரி செய்கிறதுனாலையும் வந்துட்டு நமக்கு முளைப்பு திறன் அதிகரிக்கப்பட்டு தேவையான அளவு செடிகளின் எண்ணிக்கை வந்துட்டு நமக்கு கிடைக்கும். விதைப்பு சம்மந்தமாக நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தோம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீரிய ஒட்டு விதை உற்பத்தியும் நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிற தொழில்நுட்பத்தையும் பார்ப்போம். நம்ம ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தோம் ரகத்துக்கும் இந்த வீரிய ஒட்டு விதை உற்பத்தி பண்ணுறதுக்கும் என்ன தொழில்நுட்பம் மாறுபடுது அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ வந்து இதில் ஆண் மற்றும் பெண் செடிகள் நம்ம 2 வகையான செடிகள் வந்து பயன்படுத்துகிறோம். 1 ஏக்கர்னா 80 சென்டில் பெண் செடிகளும் 20 சென்டில் ஆண் செடியும் வந்துட்டு பயிரிடப்பட்டிருக்கும். பெண் செடி வந்துட்டு பூக்க ஆரம்பித்த உடனே இந்த தொழில்நுட்பத்தை வந்துட்டு நம்ம பயன்படுத்த ஆரம்பிக்கணும் சரிங்களா. அது எப்படின்னு பார்த்தோன்னா, பெண் செடியில் அடுத்த நாள் மலர்ற நிலையில் உள்ள மொட்டுக்களை தேர்ந்தெடுக்கணும். அதாவது எந்தெந்த பூ மொட்டுக்கள் அடுத்த நாள் பூ வெடிக்கிற நிலையில் இருக்கோ, பூ மலர்ற நிலையில் இருக்கோ, அந்த மாதிரி மொட்டுக்களை வந்து முன்னாடி நாள் சாயந்தரம் நம்ம தேர்வு பண்ணிக்கணும் சரிங்களா. அந்த மாதிரி தேர்வு பண்ண மொட்டுக்களில் உள்ள அள்ளிவட்டம், புள்ளிவட்டம், மகரந்தப்பை இதையெல்லாம் வந்து அந்த சூழ் தண்டுக்கோ அல்லது சூழ் முடிக்கோ எந்த சேதமும் ஏற்படாத வகையில் நம்ம கைகளால் வந்துட்டு நீக்கிடணும். நீக்கிட்டு சிகப்பு நிற காகித பையை வச்சு நம்ம பூ மொட்டுக்களில் வந்துட்டு நம்ம மூடிடணும். இப்படி செய்வதால் என்ன ஆகும்னா, அயல் மகரந்த சேர்க்கை ஏற்படுறத வந்து நம்ம தடுக்கலாம். இந்த வந்து எப்போ செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, சாயந்தரம் 3 மணியிலிருந்து 5 மணி வரை தான் இந்த தொழில்நுட்பத்தை மாலை வேளையில் நம்ம செய்யணும். முடிந்த மட்டிலும் அடுத்த நாள் மலர்ற நிலையில் உள்ள அனைத்து மொட்டுகளிலும் ஒன்று விடாமல் இந்த தொழில்நுட்பத்தை நம்ம கையாளணும். ஏன்னா இந்த தொழில்நுட்பத்தை நம்ம எந்த மொட்டில் பயன்படுத்துகிறோமோ அதிலிருந்து அறுவடை பண்ணி வர்ற விதை தான் வீரிய ஒட்டு விதை. நம்ம எல்லா பூ மொட்டிலும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தணும். அதாவது இது செய்கிறது எதுலன்னு பார்த்தீங்கன்னா, பெண் செடிகள் உள்ள பகுதியில் மட்டும் நம்ம இதை செய்யணும் சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தோன்னா, அடுத்த நாள் காலையில் ஆண் செடி தனியாக 20 சென்ட் நம்ம பயிரிட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அடுத்த நாள் காலையில் அந்த ஆண் செடியில் இருக்கிற பூக்களை வந்து பறிச்சிட்டு வந்து அந்த பூவில் இருக்கிற மகரந்த தூளை பெண் செடியில் முன்னாடி நாள் சாயந்தரம் நம்ம எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு சிவப்பு காகிதத்தை வச்சு கட்டியிருக்கோம் இல்லைங்களா, அந்த காகிதத்தை வந்து அகற்றிட்டு ஆண் செடியில் இருக்கிற பூல இருக்கிற மகரந்த தூளை எடுத்து பெண் செடியில் உள்ள சூழ் முடியில எல்லா பக்கத்திலையும் படுறபடி தடவி விடணும். இது போல வந்துட்டு எந்தெந்த பூலெல்லாம் நம்ம முன்னாடி நாள் சாயந்தரம் எல்லாத்தையும் நீக்கிட்டு செவப்பு கலர் காகிதத்தை வச்சு கட்டியிருக்கிறோமோ எல்லாத்துலேயும் இதே போல செயலை வந்து நம்ம செய்யணும். இந்த மாதிரி தடவிய பின்னாடி மகரந்த தூள் தடவிய பூக்களை வந்துட்டு வெள்ளை நிற காகித பைய கொண்டு திருப்பியும் மூடிடணும். ஒரு ஆண் பூவை வச்சுக்கிட்டு நம்ம 5 பெண் பூக்களுக்கு இது போல செயலை வந்து நம்ம செய்யலாம். இதை செய்யற டைம் எப்பன்னு பார்த்தோம்னா காலையில 9 மணிலிருந்து நண்பகல் 12 மணி வரைக்கும் மட்டும்தான் நம்ம இதை வந்து செய்யணும். இது போலவே வந்துட்டு பாத்தீங்கன்னா தினமும் நம்ம செஞ்சுட்டு வரணும். இதை தொடர்ந்து 9 வாரங்கள், அதாவது பருத்தியில் அந்த பூ பூக்கிற பருவம் இருக்கு இல்லைங்களா, அது ஃபுல்லா 9 வாரங்கள் வரைக்கும் நம்ம இதே போல செஞ்சுட்டு வரணும். இந்த மாதிரி செயற்கை முறையில மகரந்த சேர்க்கை முடிந்த பின்னாடி ஆண் தாயாதி செடிகளை, அந்த ஆண் செடிகள் இருக்கு இல்லைங்களா, அதையெல்லாம் வந்து நம்ம உழுதுறணும். ஏன்னா நம்ம வீரிய ஒட்டு விதை வந்து பெண் செடியில் உள்ள விதையை மட்டும்தான் நம்ம வீரிய ஒட்டு விதையா நம்ம வந்து அறுவடை செய்வோம். இதுதான் வந்துட்டு இந்த வீரிய ஒட்டு விதை உற்பத்தி தொழில்நுட்பம். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உர நிர்வாகம்.
நேயர்களே, இதுவரைக்கும் பருத்தியில் வீரிய ஒட்டுரக விதை உற்பத்திக்கான முறைகள் பற்றி நல்ல விளக்கங்கள் சொன்னாங்க தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விதை நுட்பவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் கவிதா அவங்க. பருத்தி விதை உற்பத்தியில் இன்னும் உரமிடுதல், அறுவடை, சேமிப்பு இப்படி நிறைய விஷயங்கள் தொடர்ந்து நமக்கு சொல்ல இருக்காங்க. இந்த நிகழ்ச்சியின் தொடர்ச்சியை நாளைக்கு நம்ம கேட்கலாம்.